விவிலிய தேடல் திருப்பாடல் 91 பாகம் 2.
தீங்கு உமக்கு நேரிடாது, வாதைவும் கூடாரத்தை நெருங்காது. அன்பு நேயர்களே, இதுதான் பழைய ஏற்பாட்டிலிருந்து நான் எண்ணற்ற முறையிலே பயன்படுத்திய விவிலியச் சொற்றொடர். வீடுகளை சந்தித்து செபிக்க வாய்ப்பு கிடைத்த பொழுதெல்லாம் மறவாமல் பயன்படுத்திய சொற்றொடர். இது என்னை அறியாமல் பயன்படுத்தியதல்ல. மாறாக பல்வேறு நேரங்களில் எனக்கு வரவிருந்த தீமைகளிலிருந்து இறைவன் என்னை காப்பாற்றினார் என்ற ஆழமான வாழ்வு அனுபவத்திலிருந்து பயன்படுத்தப்பட்ட சொற்றொடர். இறைவன் எப்போதும் என்னோடு இருக்கிறார், அவரது கரம் என்மேல் உள்ளது என உணர்ந்ததின் வெளிப்பாடுதான் இச்சொற்றொடரை எண்ணற்ற முறையில் நான் பயன்படுத்துவதற்கான காரணம். இன்றும் நாம் சிந்திப்பது திருப்பாடல் 91. இத்திருப்பாடல் இஸ்ரேல் மக்களால் உறங்கச் செல்வதற்கு முன் பயன்படுத்தப்பட்டது. இரவு முழுவதும் தங்களை பாதுகாக்க வேண்டுமென மன்றாடி செபிக்கப்பட்ட திருப்பாடல். இறைவன் கைகளில் தங்களை முழுவதுமாக ஒப்படைத்து அவரிடம் புகலிடம் தேடி செபிக்கின்ற திருப்பாடல். கத்தோலிக்க திருச்சபையில் தவக்காலத்தை துவங்கும் போதும் அல்லது எந்த ஒரு தியானத்தை துவங்கும் போதும் இறை பராமரிப்பு நம்மை வழிநடத்த வேண்டுமென செபிக்க இத்திருப்பாடலை பயன்படுத்துகின்றோம். யாவே இறைவனில் அடைக்கலம் புகுவது பற்றி கடந்த வாரம் சிந்தித்தோம். இன்று அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். இத்திருப்பாடல் யாருக்கு எழுதப்பட்டது, எதற்கு எழுதப்பட்டது, எழுதப்பட்டதற்கான நோக்கம் என்ன என சிந்திக்கின்ற போது எழுந்த சிந்தனையைத்தான் இன்று நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாவே இறைவன் தங்களுக்கு செய்த அதிசயங்களையும் வல்ல செயல்களையும் அதனால் தாங்கள் அடைந்த நன்மைகளையும் பிறருக்கு எடுத்துச் சொல்லி நீங்களும் அவரை நம்புங்கள், அவர் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார் என அறிவுறுத்தி பிறரை யாவே இறைவனில் நம்பிக்கை பெறச் செய்வதுதான் இத்திருப்பாடலின் நோக்கம் என கருதுகிறேன்.
எனது அருகினில் ஆயிரம் விழட்டும், எனது வலப்பக்கம் பத்தாயிரம் விழட்டும், எதுவும் என்னை அழுகவே அழுகா, எதுவும் என்னை அழுகவே அழுகா, எனது புகழிடம் கோட்டை அரணுமே, எனவே உம்மை நான் நம்பி உள்ளே, நான் அஞ்ச தேவையும் இல்லை, போற்றுகிறேன் புகழுகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன், என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே.
அன்பார்ந்தவர்களே, பிறருக்கு நம்பிக்கை ஊட்ட இத்திருப்பாடலில் இருவேறு வழிகள் கையாளப்பட்டிருக்கின்றன. அவற்றில் முதலில் நான் சொல்ல நினைப்பது, யாவே இறைவன் எங்களுக்கு இவ்வாறெல்லாம் செய்தார் என தங்களது அனுபவங்களையெல்லாம் எடுத்துச் சொல்லி நம்பிக்கை தருவது. தன்னையே முழுமையாக நம்பி அடைக்கல புகுந்த இஸ்ரேல் மக்களை இருளில் உழவும் கொள்ளை நோயிலிருந்து விடுவித்தார், நண்பகலில் தாக்கும் கொடிய வாதையிலிருந்து விடுவித்தார், 16,000 பேர் தாக்கிய சமயத்திலும் பாதுகாத்தார், பல்வேறு தீமைகளிலிருந்தும் வாதைகளிலிருந்தும் காப்பாற்றினார். இவற்றையெல்லாம் யாவே இறைவன் ஒருமுறை மட்டுமே செய்திருந்தால் இஸ்ரேல் மக்களை பெரிதளவு பாதித்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இறைவன் வாழ்நாள் முழுவதும் அவர்களோடு இருந்து கோழி தன் குஞ்சுகளை அதன் சிறகுகளில் வைத்து காப்பது போல பாதுகாத்து வந்தார். எனவே யாவே இறைவன் தங்களை உள்ளங்கையில் வைத்து தாங்குகிறார் என்பதை இஸ்ரேல் மக்கள் நன்கு உணர்ந்திருந்தனர். திருப்பாடல் 91:12 சொற்றொடர்.
உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர்.
இது வெறுமனே ஒரு அனுபவ பகிர்வு என்று சொல்லிவிட முடியாது. அதற்கும் ஒருபடி மேலே சென்று நம்பிக்கை பகிர்வு எனவும் நற்செய்தி அறிவிப்பு எனவும் சொல்வதுதான் சரி என கருதுகிறேன். இறைவனை நம்பினேன், அவரிடம் அடைக்கலம் புகுந்தேன், அவர் எனக்கு எல்லாம் செய்தார் என்று சொல்வது அனுபவ பகிர்வு. எனக்கு இப்படியெல்லாம் செய்த அவரை நீங்களும் நம்புங்கள், அவரிடம் புகலிடம் தேடுங்கள், உங்களுக்கு தேவையானதை செய்வார் எனச் சொல்வது இறைவன் மீது அவர்கள் வைத்து அசைக்க முடியாத நம்பிக்கையை பறைசாற்றுகின்றது. அன்பார்ந்தவர்களே, 2 வருடங்களுக்கு முன்பாக தொண்டையிலிருக்கும் ஓக்கல் கார்ட்ஸ் இரண்டிற்கும் இடையே ஏற்பட்ட சிறிய இடைவெளி காரணமாக ஒரு வார்த்தை பேசினால் கூட எனக்கு தாங்க முடியாத வழி ஏற்பட்டது. 4 மாதங்களாக பல மருத்துவர்களிடம் சென்றேன். ஒரு அருட்பணியாளருக்கு மூலதனமே பேச்சுத்தான். முதலுக்கே மோசம் என்பது போல ஆகிவிட்டதே என கவலைப்பட்ட சமயங்களிலே உறவினர்கள் நண்பர்கள் எனக்கு ஆறுதல் சொன்னார்கள், நம்பிக்கை தந்தார்கள். சிலர் பேசும்போது எனக்கும் இப்படித்தான் தொண்டையிலே தீராத வழி இருந்தது. வேளாங்கண்ணி ஆரோக்கியமாதா எண்ணெய் எடுத்து தினமும் உறங்கச் செல்வதற்கு முன் தொண்டையில் தேய்த்துவிட்டு படுத்தேன். சில நாட்களில் வழி இருந்த இடம் தெரியாமல் போனது. எனவே நீங்களும் மாதா எண்ணெயை எடுத்து தினமும் உறங்கச் செல்வதற்கு முன் தொண்டையிலே தேய்த்து விட்டு படுங்கள். கண்டிப்பாக மாதா குணப்படுத்துவார்கள் என்று நம்பிக்கை தந்தார்கள். அவர்கள் சொன்னதெல்லாம் சாதாரண அனுபவ பகிர்வு மட்டுமல்ல, மாறாக ஆரோக்கிய அன்னை மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையை பகிர்ந்து கொண்டனர். அதை கேட்ட எனக்கும் நம்பிக்கை தருவதாகவே இருந்தது. இதைப் போன்று பிறருக்கு நம்பிக்கை தரக்கூடிய நம்பிக்கை பகிர்வின் தொகுப்புத்தான் இத்திருப்பாடல். இதைத்தான் இத்திருப்பாடலின் 3, 4, 6, 7 மற்றும் 10வது சொற்றொடர்கள் பிரதிபலிக்கின்றன.
ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமுமாகும். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது.
வேடரின் கண்ணினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோய் நின்றும் ஆண்டவர் தாமே பாதுகாத்திடுவாரே. அவர் தம் சிறகுகளாலே உம்மை அரவணைப்பாரே. அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவர் தம் உண்மைய கேடயமும் கவசமுமாகும். உன்னதரின் பாதுகாப்பில் என்றும் வாழ்பவர், வல்லவரின் நிழலிலே தங்கியிருப்பவர்.
அவரிடம் அடைக்கலம் புகுந்த தங்களுக்கு எல்லாம் செய்த இறைவன் தன்னை நம்பி வரும் பிறருக்கும் செய்வார் என்ற நம்பிக்கையை பிறரில் வளர்ப்பது இஸ்ரேல் மக்களுக்கு இருந்த மிகச்சிறந்த குணம். இத்திருப்பாடலை வாசித்து சிந்திக்கின்ற நாமும் இறைவனிடமிருந்து பல்வேறு கொடைகளை பெற்றிருக்கிறோம். எனவே நமக்கு செய்த இறைவன் தன்னை நம்பி வரும் பிறருக்கும் செய்வார் என்ற நம்பிக்கையை பிற மனிதர்களிலே வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை என கருதுகிறேன். பிறருக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கான 2வது வழிமுறையாக இத்திருப்பாடல் குறிப்பிடுவது என்னவெனில், என்னிடம் அடைக்கலம் புகுந்தவர்களை நான் காப்பேன் என இறைவனே உறுதியாக சொல்வதுதான். அவரே சொல்லிவிட்டார், எனவே கண்டிப்பாக நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையை கேட்பவர் மனதிலே ஏற்படுத்துவது. 14, 15 மற்றும் 16 சொற்றொடர்கள்.
அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன்.
இச்சொற்றொடர்கள் சொல்வதெல்லாம், என்னை நம்பி அடைக்கலம் புகுகின்றவர்களை நான் காப்பேன் என இறைவனை பொறுப்பேற்பதுதான். அனுபவசாலிகள் 1000 பேர் சொன்னாலும், நம் அருகில் இருப்போர் சாட்சியம் பகர்ந்தாலும், இறைவன் நம்மோடு பேசுவதையும் செயல்படுவதையும், உன்னை நான் காப்பேன் என இறைவனே சொல்வதையும் தான் மனித மனங்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கின்றன. இறைவனே பொறுப்பேற்கிறார் என்பது கேட்பவரின் நம்பிக்கையை அதிகரிக்கிறது, இறைவனில் நம்பிக்கை பெற தூண்டுகிறது.
கடல் கடந்து சென்றாலும் நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே.
அன்பார்ந்தவர்களே, எனது 5 வருட குருத்துவ வாழ்விலே சிலர் என்னிடம் வந்து கடந்த சில மாதங்களாக அல்லது வாரங்களாக ஒரு கருத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய ஜெபத்தை இறைவன் இன்னும் கேட்கவில்லை, எனக்கு கோபமாக வருகிறது என்றும், இன்னும் சிலர் என் வாழ்வு முழுவதுமே கஷ்டம்தான், எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இப்படி செய்கிறார், இதனால் கடவுளின் மேல் வெறுப்பாக இருக்கிறது, சில சமயங்களில் கடவுளின் திருநாமத்தை வீணாகச் சொல்லியிருக்கிறேன் என்றும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது நான் அவர்களிடம், உங்களுக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து இறைவன் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருப்பார் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நிறைய செய்திருக்கிறார் எனச் சொல்லி அடுக்கிக் கொண்டே சென்றார்கள். பிறகு நான் சொன்னேன், இதேபோன்று சிறு வயதிலிருந்து இறைவன் உங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் நினைவுபடுத்தி பட்டியலிடுங்கள். அப்போது இறைவன் மீது கோபம் வராது, மாறாக நன்றி சொல்லத்தான் தோன்றும். இப்போதும் இறைவன் உங்களுக்கு செவி சாய்க்க தாமதிக்கிறார் என்றால் அதுவும் உங்கள் நலனுக்காகவே எனச் சொல்லி அனுப்பியிருக்கிறேன். அன்பு நேயர்களே, நம்முடைய சிறு வயதிலிருந்து இறைவன் நமக்கு செய்த நன்மைகளையெல்லாம் நினைத்து பார்ப்போம், நாமும் பட்டியலிடுவோம். நம் இறைவனை நினைத்து பெருமைப்படுவோம். தந்தையாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த அனுபவங்களையெல்லாம் வெறுமனை அனுபவ பகிர்வாக மட்டுமல்லாமல் நம்பிக்கை பகிர்வாக எடுத்துரைப்போம். நம்முடைய நம்பிக்கை பகிர்வானது பிறருக்கும் நம்பிக்கை தரட்டும்.
நன்றி என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்த நன்மை பாடியே. நன்றி என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்த நன்மை பாடியே.
விவிலிய தேடல் திருப்பாடல் 91 பாகம் 2. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.